நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசு. பிப்ரவரி மாதம் 24 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதிகள் இன்னும் அறிவிக்கப்படாத சூழலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தொகுதிகள் அனைத்திற்கும் அதிமுக வேட்பாளர்களை அறிவித்துள்ளது பற்றிய செய்திகள். இதுகுறித்து அதிமுக கூட்டணியில் இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரின் கருத்துக்கள்.
ஒவ்வொரு கட்சிக்கும் அணுகுமுறை இருக்கிறது. நான் விரும்புகிற அணுகுமுறையே அந்த கட்சியும் பின்பற்ற வேண்டும் என்று திணிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. எங்களது சுயமரியாதை காப்பாற்றிக் கொள்ள எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சுயமரியாதை இழந்தவர்கள் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை குறைப்பு தொடர்பில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள மனு உச்சநீதிமன்றத்தால் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள விவரங்கள். இந்திய இலங்கை ரயில் பயணம் பாம்பன் பாலம் வழியாக ஆரம்பிக்கப்பட்டு 100 ஆகும் வேளையில் தலைமன்னார் பகுதியில் இருக்கும் ஒருவரின் நினைவுகள்.
தலைமன்னார் வந்து ஒரு சின்ன சிங்கப்பூர்னு சொல்லுவாங்க வெளியால இருந்து வாராக்கள். மற்ற இந்தியாவுக்கும் எங்களுக்கும் தலைமன்னாருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறதுனால ஒரு மெடிசன்னாலும் காலையில நாங்க சொல்லிவிட்டோம்னா பின்னத்துக்கு அப்பல்ல வந்துடும் சாமா.
ஆகியவையும் விளையாட்டு அரங்கமும் கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் குமார் ராமலிங்கம் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
உக்ரைனில் இடம்பெற்று வரும் சம்பவங்கள் ரஷ்ய குடிமக்கள் மற்றும் அதன் நலன்களுக்கு எதிரான விஷயமாக தாம் பார்ப்பதாக ரஷ்ய பிரதமர் டிமிட்ரி மெத்வதேவ் கூறியிருக்கின்றார்.
Still, it is not clear what's going to happen in Ukraine. Of course, the red line for Russia is Ukraine in NATO. That is something unacceptable.
அதிபர் விக்டர் யானுகோவிச் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட பின்னர் ரஷ்யா வெளியிட்டுள்ள கடுமையான இந்த அறிக்கையில் உக்ரைன் இடைக்கால அரசாங்கத்தின் நியாயத்தன்மை குறித்து ரஷ்ய பிரதமர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இந்த இடைக்கால அரசாங்கம் ஆயுத புரட்சி மூலம் அதிகாரத்துக்கு வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கிய உறவு வேண்டும் என்ற உக்ரைனின் எண்ணத்திற்கு ரஷ்யா மதிப்பளிக்க வேண்டும் என்று உக்ரைனின் தற்காலிக அதிபரான ஒலக்சாண்டர் டுர்சினோவ் தெரிவித்திருக்கின்றார்.
இதற்கிடையே உக்ரைனில் பதவி கவிழ்க்கப்பட்ட அதிபர் விக்டர் யானுகோவிச்சை கைது செய்வதற்கு அந்நாட்டின் இடைக்கால ஆட்சியாளர்கள் முயன்று வருகின்றனர். இன்னும் பல அதிகாரிகளும் தேடப்பட்டு வருவோர் பட்டியலில் உள்ளதாக இடைக்கால உள்துறை அமைச்சர் ஆர்சன் அவாக்கோ தெரிவித்தார். அமைதி ஆர்ப்பாட்டக்காரர்களை பெருமளவில் கொலை செய்த குற்றச்சாட்டுதான் அதிபர் மீது இருக்கிறது. யானுகோவிச் ரஷ்யர்கள் பெருமளவில் வாழும் உக்ரைனின் கிரிமீன் குடா நாட்டில் கடந்த ஞாயிறன்று கடைசியாக தென்பட்டார். புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை சுதந்திர சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குவிந்திருக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள்.
எகிப்து பிரதமரும் அவரது அமைச்சரவையும் ராஜினாமா செய்துள்ளனர். தொலைக்காட்சியில் வெளியான உரையில் கடந்த சில வாரமாக பொதுத்துறை பணியாளர்கள் பெருமளவிலான வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதாக பிரதமர் எஸ்எம் எல் பெவ்லாவி தெரிவித்துள்ளார்.
البلد معرضه فيه لمخاطر كبيره وقت ان نتساند
மிக குறுகிய காலத்திற்குள் எந்த அரசாங்கத்தாலும் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த ராஜினாமா முடிவானது எகிப்து அமைச்சரவின் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இராணுவ தலைவருமான அப்தல் ஃபதா அல் சிசி அவரின் நிலையில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்று பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் கூறுகின்றார். இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் இவர் வெற்றி பெறுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது.
உகாண்டாவில் ஒருபால் உறவு முறைக்கு எதிரான சர்ச்சைக்குரிய சட்டமூலத்துக்கு அந்நாட்டு அதிபர் யோவேரி முசுவேனி ஒப்புதல் அளித்திருக்கிறார். ஒருபால் உறவு முறை முரட்டுத்தனமான மேற்குலக குழுக்களால் தான் உகாண்டாவில் பெரும் பிரச்சினையாக்கப்பட்டிருப்பதாக அதிபர் முசுவேனி கூறினார். இந்த சட்டம் அமெரிக்காவுடனான உறவுகளை பாதிக்கும் என்று அதிபர் ஒபாமா கூறியிருக்கிறார். உகாண்டாவில் முதற் தடவையாக ஒருபால் உறவு குற்றம் புரிவோருக்கு 14 சிறையும் தொடர்ச்சியாக அதில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனையும் இந்த சட்டம் அளிக்கிறது.
வேட்டிகனின் பிரதான வங்கி பிரிவில் முறைகேடு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதைத் தொடர்ந்து வேட்டிகனின் நிதி நிலைமைகளை சீர் செய்ய போப் பிரான்சிஸ் உத்தரவிட்டிருக்கின்றார். பொருளாதார மற்றும் நிர்வாக விவகாரங்கள் அனைத்தையும் கண்காணிக்க புதிய துறை ஒன்றை உருவாக்கப் போவதாகவும் வேட்டிகன் தெரிவித்திருக்கின்றது. இதன் மூலம் ஒளிவு மறைவற்ற தன்மை மற்றும் கட்டுப்பாடுகளை வலுவாக்க முடியும் என்று அது கூறுகின்றது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பிரான்சிஸ் அவர்கள் போப்பாக பதவியேற்ற பின்னர் வேட்டிகனின் ஊழல்களை குறைக்கப் போவதாக கூறியிருந்தார்.
சுமார் 500 ஆப்பிரிக்க குடியேறிகள் கைகளில் தடிகளுடனும் கற்களுடனும் ஸ்பெயினின் மெல்ல எல்லைக்குள் நுழைய முயன்றுள்ளதாக மொரோக்கோ கூறுகிறது. அவர்களில் 100 பேர் வரை ஸ்பெயின் மண்ணுக்குள் வெற்றிகரமாக நுழைந்து விட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இதன்போது மொரோக்கோ பாதுகாப்பு படையினர் 13 பேர் உட்பட 27 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த வாரத்திலும் பெரிய மக்கள் கூட்டம் ஒன்று இதேவிதமாக மெல்லா எல்லையை கடக்க முயன்றமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் பிரபல மைக்ரோ பிளாகிங் குறுந்தகவல் சமூக இணையதளமான சீனா வெய்போ நியூயார்க் பங்குச்சந்தைக்கு பங்குகளை விற்க இருப்பதாக தெரிய வருகிறது. இதன் மூலம் $500 மில்லியன்களை அந்த நிறுவனம் ஈட்ட முயல்வதாக ஃபைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகை கூறுகிறது. அடுத்த சில மாதங்களில் பங்குகள் சந்தைக்கு வர இருக்கின்றன. சீன அரசின் கட்டுப்பாடுகள் காரணமாகவும் போட்டி குறுந்தகவல் நிறுவனங்கள் காரணமாகவும் சீனாவை போ அண்மை மாதங்களில் பெரும் பின்னடைவை சந்தித்திருந்தது.
முதலாவதாக இந்திய செய்திகள். இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தேதிகள் இன்னும் அறிவிக்கப்படாத சூழலில் தமிழகத்தில் உள்ள 39 மற்றும் புதுச்சேரி தொகுதி என மொத்தமாக 40 இடங்களுக்கும் தமது வேட்பாளர்களை அஇஅதிமுக இன்று அறிவித்தது. எனினும் அந்த கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இடதுசாரி கட்சிகளுக்கு எந்த ஒரு தொகுதியும் ஒதுக்கப்படவில்லை. எனினும் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு நிலைமைகள் மாறும் என்று அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள். விரிவான தகவல்களுடன் எல்ஆர் ஜெகதீசன்.
எதிர்வரும் இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கும் 40 தொகுதிகளிலும் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களின் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டின் முதல்வருமான ஜே ஜெயலலிதா இன்று திங்கட்கிழமையன்று வெளியிட்டிருக்கிறார். தனது பிறந்த நாளை ஒட்டி இன்று செய்தியாளர்களை சென்னையில் சந்தித்த ஜெயலலிதா 40 தொகுதிகளுக்கான தனது கட்சியின் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்தார். அதிமுக கூட்டணியில் இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது தொகுதி பங்கீடு குறித்து இடதுசாரிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் அவை முடிவடைந்த பிறகு கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருக்கும் அதிமுக வேட்பாளர்கள் திரும்ப பெறப்படுவார்கள் என்றும் ஜெயலலிதா பதிலளித்தார். தனது கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசிக்காமல் 40 தொகுதிகளுக்கும் அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருப்பது பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை என்ன என்று அந்த கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் தா பாண்டியன் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அவர்கள் திட்டப்படி அவர்கள் சுற்றுப்பயணத்திற்கு போவதற்கும் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களது கழகத்தின் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்து விட்டார்கள். அவ்வாறு அறிவிக்கிற பொழுது 40 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை புதுச்சேரி உட்பட அறிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் பேச்சுவார்த்தை தொடர்கிறது. அது சுமூகமாக முடிகிற பொழுது அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிற தொகுதிகளில் இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் திரும்ப பெறுவார்கள், விலகிக் கொள்வார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதில் புதிது ஒன்றும் இல்லை. இது கடந்த சட்டசபை தேர்தலின் போதும் நடந்ததுதான்.
கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இதே போன்று அவர் நடந்து கொண்டதற்கு உங்கள் கட்சியின் சார்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டு அப்பொழுது அந்த கூட்டணியில்
அப்படியே ஒப்பிட முடியாது. ஏனென்றால் பல கட்சிகள் வெளியேறி இருக்கின்றன, மாறி இருக்கிறது. அப்பொழுதும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டது என்பதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
இல்லை, அதாவது நீங்கள் வந்து நீண்ட நாட்களாக தமிழக அரசியலிலும் இருக்கிறீர்கள், இந்திய அரசியலிலும் இருக்கிறீர்கள். இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை, பேச்சுவார்த்தை கூட்டணி கட்சிகளை நடத்தும் விதத்தை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்?
ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கிறது. நான் விரும்புகிற அணுகுமுறையையே அந்த கட்சியும் பின்பற்ற வேண்டும் என்று திணிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை.
அதிலும் கூட ஒரு குறைந்தபட்ச நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இது மாதிரி ஒரு பெரிய கட்சிகள் சிறிய அல்லது
அது பற்றி நான் கருத்து கூற விரும்பவில்லை. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
சரி, குறைந்தபட்சம் அதிமுக உடனான கூட்டணி தொடரும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இன்னமும் இருக்கிறதா?
சுமூகமாக முடியும், முழுமையாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையே இருக்கிறது.
வெளியிலேருந்து பார்க்கிற போது உங்களுடைய அரசியல் எதிர் முகாமிலிருந்து உங்களுடைய கட்சியின் சுயமரியாதையை இது வந்து கேள்விக்குள்ளாக்கும் அப்படின்னு மற்றவங்க விமர்சிச்சா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன?
எங்களது சுயமரியாதை காப்பாற்றிக் கொள்ள எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சுயமரியாதை இழந்தவர்கள் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் தா பாண்டியன் இவரது இந்த கருத்தை ஏறக்குறைய அப்படியே பிரதிபலித்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே வரதராஜன். அதிமுகவுடனான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் தங்களுக்கான தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இரு கட்சி தலைமைகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த தொகுதிகளுக்கான அதிமுக வேட்பாளர்கள் திரும்ப பெறப்படுவார்கள் என்று தமக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிக்க உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் அதை எதிர்த்து இந்திய மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன்.
இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினி உள்ளிட்ட 4 குற்றவாளிகளை விடுவிப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த மனு மீது எதிர்வரும் வியாழக்கிழமை பிப்ரவரி 27 விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய மூவரின் விடுதலைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய மூவரின் கருணை மனுக்களை விசாரித்து முடிவெடுக்க இந்திய குடியரசுத் தலைவர் எடுத்துக்கொண்ட 10 ஆண்டு காலத்துக்கும் மேலான கால தாமதத்தை காரணம் காட்டி அவர்களின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து இந்திய உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 18 தேதியன்று தீர்ப்பளித்திருந்தது. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 19 தேதியன்று இந்த 3 பேருடன் ஏற்கனவே ஆயுள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் நளினி உள்ளிட்ட 4 பேரையும் விடுதலை செய்து விடுவதற்கு தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். தமிழக அரசின் இந்த முடிவை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை அவசர வழக்காக ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய மூவரை விடுவிக்க கூடாது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கும் ஆட்சேபனைகள் தொடர்பாக 2 வாரத்துக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு அந்த வழக்கை மார்ச் 6 தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. தமிழக அரசின் முடிவை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்திருந்த மனு முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய மூவருக்கு மட்டுமே பொருந்தும் என்பதால் மீதமுள்ள நளினி உள்ளிட்ட 4 குற்றவாளிகளை விடுவிப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்தது. இந்நிலையில் இது தொடர்பில் தமிழக அரசின் அடுத்த நடவடிக்கைகள் என்னவென்று செய்தியாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா,
We are aware of that. They have already written to us that they are going to file a review petition and we will...
எங்களுக்கு அது பற்றி ஏற்கனவே தெரியும். அவர்கள் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்யப்போவதாக எங்களுக்கு தகவல் அளித்திருந்தனர். நாங்கள் அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வாதாடுவோம். சட்டப்படி தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ளும். அதனை செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்க முடியாது. இதற்கான பதில் எங்களின் வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றார் தமிழக முதல்வர் ஜெயலலிதா. இதேவேளை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று வரும் நளினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பரோல் கோரி தாக்கல் செய்திருந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நளினி உள்ளிட்ட 7 பேரின் விடுதலையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மனு இன்னும் நிலுவையில் இருந்து வருவதால் இந்த பரோல் மனுவை ஒத்திவைக்குமாறு தமிழக அரசு சார்பில் வாதாடிய மாநில குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் சண்முக வேலாயுதம் கோரியிருந்ததை அடுத்து இந்த மனு மீதான விசாரணை மார்ச் 17 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன். அடுத்து இலங்கை தொடர்பான செய்திகள். லண்டனில் வாழ்ந்து வந்த பிரிட்டிஷ் தமிழர் ஒருவர் இலங்கையின் மேகசின் சிறைச்சாலையில் இன்று காலை இறந்து கிடந்தது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரியுள்ளதை உள்ளடக்கிய ஒரு செய்திக்குறிப்பை இப்பொழுது கேட்கலாம்.
கோபிதாஸ் என்பவர் ஒரு மர்மமான முறையில் மேகசின் சிறைச்சாலையில் இறந்திருக்கின்றார். இவர் 2007 ஆம் ஆண்டு இங்கிலாந்திலிருந்து இலங்கைக்கு வருகின்ற பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மிக நீண்ட காலமாக எந்தவித விசாரணையும் இல்லாமல் இருந்தவர் கடந்த வருஷம் இவருக்கு விசாரணை நடத்தப்பட்டு 5 வருஷம் தண்டனை கொடுக்கப்பட்டது. அதே சமயம் அவர் தனது சிறை வாழ்க்கை இங்கிலாந்தில் தொடர்வதற்கு கேட்டிருந்தார். ஏனென்றால் அவரது மனைவி குழந்தைகள் அங்கு இருக்கின்ற காரணத்தினால் தான் அவர்களை இடைக்கிடையே பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதற்கு இங்கிலாந்து அரசு ஏற்றுக்கொண்டது. அது இலங்கையினுடைய நீதி அமைச்சருக்கும் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக நானும் நீதி அமைச்சருடன் பேசியிருந்தேன். ஆனால் நீதி அமைச்சு அவரை அங்கு அனுப்புவதற்கான இந்த ஏற்பாட்டினையும் செய்திருக்கவில்லை.
இப்பொழுது இவரது மரணத்தில் என்ன சந்தேகம் இருக்கிறது உங்களுக்கு?
சிறைச்சாலையில் தமிழ் இளைஞர்கள் கொலை செய்யப்படுவதும் மரணித்து போவதும் வலமையான ஒரு விடயமாக இருந்து வந்திருக்கின்றது. இதுக்கு முன்பாக பல பேர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், சில பேர் மரணித்திருக்கின்றார்கள். இவை என்ன அடிப்படையில் செய்கின்றது? இவர்களுக்கு என்ன இவர்களுக்கான உரிய முறையில் இவர்களுக்கான மருத்துவங்கள் இவர்களுக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றதான் இல்லை. இவர் பிரஷர் அவ்வாறான ஒரு வருத்தம் இருக்கக்கூடியவர் என்று நாங்கள் அறிகின்றோம். அதற்கான முறையில் அவருக்கு அதற்கான உதவிகள் செய்யப்பட்டதா என்பது முதலாவது பிரச்சனை. என்ன காரணத்துக்காக அவர் இறந்தார் என்பதை தெரிய வேண்டும். இங்கிலாந்துக்கு மாற்றப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவருக்கான மருத்துவ உதவிகள் இவர்களால் அவருக்கான அந்த உதவிகள் கிடைத்திருக்கலாம்.
நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இருந்தாலும் இலங்கை சிறைச்சாலைகள் இருக்கின்ற மற்ற அரசியல் கைதிகளுக்கு இருக்கின்ற அதே வகையான வாய்ப்புகள் தான் இவருக்கும் இருந்திருக்கிறது. மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே வகையான மருத்துவம் போன்ற ஏனைய வசதிகள் தான் இவருக்கும் இருந்திருக்க வேண்டும்.
அதாவது மற்றவர்களது அவர்களுக்கு இருக்கக்கூடியதுதான் இவர்களுக்கும் இருக்கும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட அது போதாததும் காணாததும் அது சரிவர அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. முதல் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே பல பேர் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் போதாமையால் இறந்திருக்கின்றார்கள்.
இவர் இயற்கையான ஒரு மரணத்தை அடைந்திருக்கிறார் அல்லது இவர் சுகவீனம் காரணமாக இவர் மரணம் அடைந்திருக்கிறார், அதுதான் உங்களுடைய சந்தேகம். ஆனால் அவருக்குரிய மருத்துவ வசதி கிடைக்கவில்லை, உரிய தருணத்தில் கிடைக்கவில்லை.
அது கூட நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். அவர் இயற்கையாகவும் இறந்திருக்கலாம், அவருக்கு மருத்துவ வசதி இல்லாமல் இறந்திருக்கலாம், வேறு காரணங்களால் இறந்திருக்கலாம். அவரது இறப்பு சம்பந்தமாக ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும்.
இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை சிறைச்சாலைகள் நிர்வாக ஆணையாளரிடம் கேட்டேன்.
உதயஹாத்தா மாட்டஹாத்தா அத்திலியர் வித்திர கோபிதாஸ் கேனாய மே பந்தனாகாரே ரந்தவா சிற்றின வாட்வே.
இன்று காலை 7:30 மணியளவில் அவர் இருக்கின்ற சிறைச்சாலை கூடத்தில் சுகவீனம் காரணமாக அவர் மயங்கி விழுந்திருக்கிறார். இதற்கு முன்னரும் அவர் மாரடைப்புக்காக சிகிச்சை பெற்றிருக்கிறார். மாரடைப்பு காரணமாகவே அவர் உயிரிழந்திருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். அவர் மயங்கி விழுந்தவுடனேயே மருத்துவமனையில் சேர்ப்பித்தோம். அங்கு மருத்துவர்கள் சோதித்து பார்த்தபோது அவர் உயிரிழந்து விட்டதாக அறிவித்தனர் என்றார் இலங்கை சிறைச்சாலைகள் நிர்வாக ஆணையாளர் ஜி பி குளத்துங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் இந்த மரணத்தில் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று அவரிடம் சுட்டிக்காட்டினேன்.
பாரதி மக்சி தூணாலாம் அனிவாரியமா அதிகாரண வைத்திய வரையா சந்தகான் கருணா மின்னமேக்கே மே அவள் தன
அவர் தாக்கப்பட்டு உயிரிழந்திருந்தால் பிரேத பரிசோதனையின் போது அது தெரிய வரும். சட்ட வைத்திய அதிகாரி மிகவும் சுயாதீனமாகத்தான் இந்த பரிசோதனைகளை நடத்துவார். நாளை மாலை அளவில் இந்த மரணத்திற்கான சரியான காரணம் தெரிய வந்துவிடும். ஒரு மாத காலத்தில் விடுமுறையில் வீடு செல்வதற்கும் அவர் தயாராக இருந்தார். அவரது மருத்துவர் அவரது உடல் நிலை குறித்து நல்ல அறிக்கையை தான் எங்களுக்கு வழங்கியிருந்தார். அவருக்கு மருத்துவ வசதி கிடைக்கவில்லை என்று யாராவது கூறினால் அதனை நான் நிராகரிக்கிறேன் என்றார் இலங்கை சிறைச்சாலைகள் நிர்வாக ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஜி பி குளத்துங்க.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வழங்கிய தகவல்களை உள்ளடக்கிய செய்தி குறிப்பினை தொகுத்து வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. அடுத்ததாக, இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினையை தீர்க்க மீன்பிடி அமைச்சர் ராஜித சேனாரத்னா முன்வைத்துள்ள ஒரு கருத்து தங்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று இலங்கை மீனவர்கள் கூறுகின்றார்கள். கூடுதல் தகவல்களுடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையில் நீண்டகாலமாக இழுவரையில் உள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு கூட்டு மீன்பிடி தொழில் முறையை தீர்வாக வைக்க இருப்பதாக இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்னா அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்துள்ள கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று வடபகுதி மீனவர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இலங்கை இந்திய கடற்பரப்புகளுக்குள் இரு நாட்டு மீனவர்களும் இணைந்து தொழில் செய்வதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றும், இது இந்திய மீனவர்கள் ஆழ்கடலில் சென்று மீன்பிடிப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கும் ஒரு தீர்வாக அமையும் என்றும் அமைச்சர் ராஜித சேனாரத்னா அவர்கள் தெரிவித்திருந்தார். அண்மையில் இலங்கை இந்திய மீனவ பிரதிநிதிகள் குழுக்களுக்கு இடையில் இந்தியாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருந்த மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளனத்தின் தலைவர் ஜஸ்டின் சுயிசா அவர்களிடம் இது பற்றி கேட்டபோது,
இந்தியாவிலே நடந்த பேச்சுவார்த்தைக்கு அமமாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வருகிற மாதம் 7 அல்லது 8 நடைபெற இருக்கின்ற நிலையிலே அமைச்சர் அவர்களை கூறியிருக்கின்ற இந்த கருத்தானது எங்களுடைய மீனவர்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. அப்படி இருந்தும் ஏற்கனவே இலங்கை எல்லைக்குள் யாரும் அத்துமுறை நுழையக்கூடாது என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் அவர்கள் இப்பொழுது வருகிற மாதம் 13 வரை இந்திய மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் நுழைய முடியாது என்ற ஒரு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இரண்டு நாடுகளும் உள்ள மீனவர்கள் பரஸ்பரம் மீன் பிடிப்பதை மீனவர்கள் என்ற பிரதிநிதி என்ற ரீதியிலும் மன்னார் மாவட்டத்தினுடைய சம்பந்தத்தினுடைய தலைவர் என்ற ரீதியிலும் நாங்கள் உடன்பாட்டுக்கு வரமாட்டோம் என்பதை இவ்வகையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
தடை செய்யப்பட்டுள்ள தொழில் முறைகளை அனுமதிக்கப் போவதில்லை என்று அமைச்சர் கூறியிருக்கின்றாரே என கேட்டதற்கு,
அவர்கள் கடைசி மட்டும் இந்த கட்டுப்பாட்டோட தொழில் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முற்றுமுதாக இல்லை. அவர்கள் முழுமையாக எங்களது கடலில் ஆதிக்கத்தை செலுத்தி எமது மீனவர்களுடைய கடல் வளத்தை அழிக்கிறதுக்கு முற்படுவதைய எக்காரணம் கொண்டும் கட்டுப்பட மாட்டார்கள் என்பது எங்களுடைய கருத்து
என்றார் மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளனத்தின் தலைவரும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றுள்ளவருமாகிய ஜஸ்டின் சுயிசா அவர்கள். இந்த விடயம் குறித்து யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவர் அந்தோனி பிள்ளை எமிலியான் பிள்ளை அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
பகுதி மீனவர்களும் ஐயா நெப்போட்டு பிடிக்கிறது என்று சொன்னால் பிரச்சனை இல்லை, ஆனால் அவர்கள் இந்த வரையறைக்குள்ள இருப்பார்களோ என்றது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது. ஆகவே இப்படி எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரையே அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்றதை நான் சொல்ல முடியாது. நாளுக்கு நாள் வாழ்வாதாரத்தால் நாங்கள் அழிஞ்சு கொண்டு தான் ஐயா போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஐயா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் ஐயா நல்லொரு தீர்வு எங்களை எல்லை தாண்டி வராமலுக்கு பார்க்கப்படும் என்றதான் எங்களுக்கு விருப்பம்
என்றார் எமிலியான் பிள்ளை அவர்கள்.
நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். மட்டக்களப்பு அனுராதபுரம் மாவட்ட எல்லையில் உள்ள புனானை பகுதியில் உள்ள வனப்பகுதிகளில் அத்துமீறிய குடியேற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் ஒன்று இன்று உத்தரவிட்டுள்ளது பற்றி நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு புனானை பகுதியில் வனத்துறை காணிகளில் அத்துமீறி குடியேறி உள்ளவர்களை போலீசாரின் உதவியுடன் வெளியேற்றுமாறு வாழைச்சேனை நீதிமன்றத்தினால் இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை பிரதேச வனத்துறை அதிகாரிக்கு இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் இது தொடர்பில் எதிர்வரும் 24ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டுமென்றும் அந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. குறித்த காணிகளில் வெளிமாவட்டத்தைச் சேர்ந்த சிங்களவர்கள் அத்துமீறி குடியேறி வருவதாக கூறப்படுகின்றது. அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற சென்றிருந்த வனத்துறை அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான சூழ்நிலையில் பிரதேச வனத்துறை அதிகாரியினால் இன்று நீதிமன்றத்தில் இது தொடர்பில் அறிக்கையொன்று சமர்ப்பிக்கப்பட்டு அத்துமீறி குடியேறி உள்ளவர்களை தடுப்பதற்கு போலீஸ் உதவி தேவைப்படுவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டு இருந்தது. இதனை பரிசீலித்த நீதிபதி MIM ரிஸ்வி குறித்த உத்தரவை பிறப்பித்ததோடு போலீசாரின் உதவி தொடர்பாக வாழைச்சேனை உதவி போலீஸ் அத்தியட்சருக்கும் கட்டளையொன்றை பிறப்பித்துள்ளார். இதேவேளை வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த சிங்களவர்களே குடியேறி வருவதாகவும் இதற்கு அங்குள்ள இராணுவ பின்புலமும் இருப்பதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை இராணுவம் மறுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இந்தியா இலங்கை இடையே கடல் வழியாக இப்பொழுது நிறுத்தப்பட்டுள்ள ரயில் போக்குவரத்து பாம்பன் பாலம் வழியாக இதே நாளில் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பமாகியது. இரு பகுதிகளிலும் பல தசாப்தங்களுக்கு அந்த பாலம் வழியாக ரயில் பாதை மிகவும் நெருக்கமாகவும் உணர்வு பூர்வமாகவும் இருந்துள்ளது. 1964ஆம் ஆண்டு வீசிய கடும் புயலில் தனுஷ்கோடி பகுதி முற்றாக அழிந்து போனதாலும் இலங்கையின் யுத்த சூழல் காரணமாகவும் அந்த போக்குவரத்து முற்றாக நின்று போனாலும் அதன் நினைவுகள் இன்னும் மறையவில்லை என்பதற்கு தலைமன்னார் பகுதியில் வசிக்கும் முத்துராமன் செல்வராசா போன்றோர்கள் சாட்சிகளாக உள்ளனர். அவருடன் உரையாடினார் மாணிக்க வாசகம்.
ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த துறைமுகம் உருவாக்கப்பட்டு கேட்டதுக்கு கேட்டால் பிரிட்டிஷ்காரங்கள் வந்து இந்தியாவில் இருந்து தோட்ட தொழிலாளர்களை கொண்டு வரதுக்காக இந்த துறைமுகத்தை உருவாக்கியிருக்காங்க. நான் எனக்கு ஒரு 10-12 வயதாக இருக்கிறேன். நான் எனக்கு இங்கே சில கட்டிடங்கள்ல 1904ஆம் ஆண்டு போட்டு கட்டப்பட்ட நினைவு எனக்கு இருக்கு பில்டிங்கள்ல. அதுக்கு முத வந்து தலைமன்னார்ல வந்து தலைமன்னார் பியர் என்று இந்த பழைய பாலம் என்று ஒரு துறைமுகம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து தனுஷ்கோடி மார்க்கமாக இந்தியாவுக்கு கப்பல் போக்குவரத்து நடைபெற்றிருக்கு. அந்த நாளில் எங்களை தலைமன்னார் வந்து ஒரு சின்ன சிங்கப்பூர்னு சொல்லுவாங்க வெளியால இருந்து வர ஆக்கள். மற்ற இந்தியாவுக்கும் எங்களுக்கும் தலைமன்னாருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறதுனால ஒரு மெடிசன்னாலும் காலையில நாங்க சொல்லிவிட்டோம்னா பின்னத்துக்கு கப்பல்ல வந்துடும். சாமா ஒரு நாளைக்கு 2 ஷே நடக்கும். இன்னேரம் வந்துட்டு அடுத்த நாள் காலையில போயிடும். நைட் இங்கே கிடக்கும். அதே மாதிரி 2 கப்பல் சேவை நடந்து கோசன் என்று ஒரு கப்பலும் இருவின் என்று ஒரு கப்பலும் 2 கப்பல் டெய்லி வந்து போகும். பின்னேரம் வரும் 5 மணி 6 மணிக்கு காலையில 10-11 மணிக்கு போகும். 64ஆம் ஆண்டு புயலுக்கு பிறகு இது கிழமைக்கு 3 கப்பல் ஆக்கப்பட்டது. கோசன்கிற கப்பல் வந்து கரை ஒதுக்கப்பட்டு புயல் அடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் போல கப்பல் சேவை ரத்து பண்ணியிருந்தாங்க, இல்லாம இருந்தது. அதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு கப்பல் சேவை தொடர்ந்து கிழமையில 2 கப்பலா இருந்தது. திங்கக்கிழமை வந்துட்டு செவ்வாய்க்கிழமை போகும், வியாழக்கிழமை வந்துட்டு வெள்ளிக்கிழமை போகும். அப்படி போய் கொண்டிருக்கல இந்த கிவிஜியஸ் இந்த மலைய மக்களை கொண்டு போறதுக்காக வேண்டி சேவையை பெருப்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி கிழமையில 3 சேவை ஆக்குனாங்க. இப்படி 3 சேவையா நடந்து கொண்டிருக்கலதான் இந்த யுத்தத்தின் காலமா காரணமாக வந்து
இப்ப அந்த நேரங்கள்ல வந்து வியாபாரங்கள்லாம் எப்படி உங்களுக்கு வந்து சாமான நிறைய வந்து கிடைக்குமா? என்ன மாதிரியான பொருட்கள் கூடுதலா கிடைக்கும்?
இந்தியாவில் உள்ள ஐட்டங்கள் எல்லாம் இங்க சர்வசாதாரணமா கிடைக்கக்கூடியதா இருந்தது. 71ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டுல வந்து SLFE கவர்மெண்ட் இருக்கிற காலத்துல வந்து இந்த தடை செஞ்சாங்க. அரிசி எல்லாம் 2 கிலோவுக்கு மேல கொண்டு போக இல்லாது அப்படி இந்த சீனி எல்லாம் வரையறுத்து இருந்த காலகட்டங்கள்ல எங்கட ஊர்ல தாராளமா பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இந்தியா கப்பல் ஓடிக்கொண்டிருந்ததுனால இங்க இந்த தலைமன்னார்ல வந்து குடியேறின மக்களும் வந்து இந்த துறைமுகத்தை வச்சுதான் குடியேறி இருக்காங்க. யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது 71, 72ல அந்த பிரச்சனைகள் வர காலங்களில் வந்து அப்படியே பிரச்சனைகள் பெருக அது அப்படியே அறிவி போயிட்டு அப்படியே 84ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் கப்பல் நின்றுட்டு வளமே அனுக்கிற ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாசம் கப்பல் நின்றும் கடல் காற்று காரணமாக வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த 64ஆம் ஆண்டு புயலுக்கு பிறகு 2 மாதம் கப்பல் நிப்பாட்டுவாங்க. நவம்பரும் டிசம்பரும் பிறகு அது ஜனவரியில கப்பல் ஓட துவங்கும். ஜனவரியில இருந்து 10 மாதம் கப்பல் சேவை நடைபெறும். அது அப்படியே நடந்து கொண்டு கேட்கல 84ஆம் ஆண்டு அக்டோபரோட கப்பல் நிப்பாட்டிட்டாங்க. யுத்தம் இங்க பெரிய அளவுல நடக்க வெளிக்கிட்டோடனே கப்பல்ல நிப்பாட்டிட்டாங்க. ஆனா ட்ரெயின் ஓடிக்கொண்டிருந்தது கொழும்புக்கும் தலைமன்னாருக்கும் ட்ரெயின் ஓடிக்கொண்டிருந்தது. ட்ரெயின் வந்து 1990ஆம் ஆண்டு June 16ஆம் தேதி எனக்கு நினைப்பு இருக்கு. நான் கொச்சிக்கடை அந்தனியார் பீஸ்டுக்கு போயிட்டு அதுல வந்த நாங்க வந்த ட்ரெயின் தான் கடைசி ட்ரெயின் இங்க இருந்து போனது. அதுக்கு பிறகு ட்ரெயின் ஓட இல்லை தலைமன்னார். ட்ரெயின்ல இருந்து தென்பகுதியில இருந்து நிறைய வியாபாரிமார்கள் வருவாங்க. மன்னார் கருவாடுனா கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. அந்த கருவாடு கட்டுறது வந்து நிறைய தென்பகுதி வியாபாரிமார்கள் நிறைய வருவாங்க. அப்ப அப்படி இருந்து கொண்டிருக்கிற காலத்துல 90ஆம் ஆண்டுல இருந்து அதோட ட்ரெயின் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஒன்றும் இல்ல தண்டவாளமே இல்ல. எங்கிற பகையில பிள்ளைகளுக்கு இப்ப 25 வருஷமா ட்ரெயின் என்ன என்னன்னு தெரியாது. இப்ப இந்த ட்ரையல் ரோட் வேலை செய்ய வந்த கோச் ட்ரெயினை பார்த்து போட்டு தான் ட்ரெயின் ட்ரெயின்ங்கிறாங்க.
இப்ப அந்த ட்ரெயின் வார நேரம் வேலைக்காக வர ட்ரெயினை பார்த்தோம்னா உங்களுக்கு முதல் நாள் கண்டபொழுது எப்படி இருந்தது?
எனக்கு பெருசா தோற்றம் தெரியலன்னு கேட்டா, நான் வந்து வெளியிடங்களுக்கு அடிக்கடி அங்கிட்டு போய் வரதுனால எனக்கு இங்க உள்ள மக்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்து. வேலை தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. இன்னும் ரயில்வே ஸ்டேஷன்கள் பெருசா கட்டையில இடையில இடையில வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, பாதை அமைச்சு கொண்டிருக்காங்க.
எப்ப ரயில் ஓடுமென்று சொல்றாங்க?
அநேகமா ஏப்ரல் கடைசியே ஓடலாமென்று எதிர்பார்க்கிறோம். பிரச்சனை நடந்து கொண்டிருக்க கொஞ்ச காலம் நாங்கள் கொழும்புக்கு போறதா இருந்தால் கடல் மார்க்கமாக போக வேண்டிய சூழ்நிலைதான் இருந்தது. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை ஒரு அளவு கொஞ்சம் வரைக்கும் பஸ் ஓட வெளியிட்டுட்டு பஸ் ஓட்ட பிறகு பஸ்ல தான் கொழும்புக்கு எல்லாரும் போய் வர்றாங்க. நாங்கள் வந்து இந்த ரயில் சேவையை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ரெண்டாவது வந்து இந்த தலமன்னார் ராமேஸ்வரம் கப்பல் சேவை நடக்கும் என்றதுதான் எங்களோட ஒரு ஆவலா இருக்கு.
பாம்பன் பாலம் வழியாக இந்தியாவின் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே 100 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கிய அந்த ரயில் பயணம் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டவர் இப்பொழுது தலைமன்னார் பகுதியில் வசிக்கும் முத்துராமன் செல்வராஜா. நிகழ்ச்சியில் நிறைவாக விளையாட்டு அரங்கம் தயாரித்து வழங்குகிறார் குமார் ராமலிங்கம்.
ரஷ்யாவின் சோச்சியில் இடம்பெற்ற 22வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக நிறைவுற்றுள்ளது. இந்த ஒலிம்பிக் போட்டியில் பதக்கப்பட்டியலில் ரஷ்யா முதலிடத்தில் வந்திருக்கின்றது. 17 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியினை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவரான தாமஸ் பாக் நிறைவுற்று வைத்தார். போட்டியின் முடிவில் அடுத்த போட்டியை நடத்தப்போகும் தென்கொரியாவிடம் ஒலிம்பிக் கொடி ஒப்படைக்கப்பட்டது. இந்த போட்டி சோச்சியில் ஆரம்பிப்பதற்கு முன்பாக தீவிரவாத தாக்குதல்கள், ஓரின சேர்க்கையாளர்கள் தொடர்பான போராட்டங்கள் இந்த போட்டிக்கு இடையூறாக இருக்கும் என்று கவலைகள் தெரிவிக்கப்பட்டன. ஆனால் இந்த போட்டியை ரஷ்ய ஏற்பாட்டாளர்கள் மிகச் சிறப்பாக செய்து முடித்திருப்பதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவரான தாமஸ் பாக் தெரிவித்தார். மேலும் இந்த போட்டியில் ரஷ்யா அதிக பதக்கங்களை பெற்றது ஒலிம்பிக் போட்டியை வெற்றிகரமாக நடத்த உதவியதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
Of the home team is always an important part of the success of the games overall.
போட்டியை நடத்தும் நாட்டின் அணி வெற்றிகரமாக இருப்பது போட்டியை வெற்றிகரமாக நடத்த உதவுகின்றது. இதனை நாம் பல நாடுகளில் பார்த்திருக்கின்றோம். சமீபத்தில் கிரேட் பிரிட்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் கூட நாம் இதனை கண்கூடாக பார்த்தோம். உள்நாட்டு அணியின் வெற்றி என்பது பார்வையாளர்களை ஊக்குவிக்கின்றது என்றார் அவர். மேலும் ஒலிம்பிக் போட்டிகளின் மூலம், ஒலிம்பிக் என்ற கூரையின் கீழ் நிற்பதன் மூலம் உலகுக்கு அமைதி, சகிப்புத்தன்மை, மரியாதை போன்றவற்றை உணர்த்துவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த ஒலிம்பிக் போட்டியில் ரஷ்யா மொத்தம் 33 பதக்கங்களை வென்று முதலிடத்தில் வந்திருக்கின்றது. கடந்த 2010 வான்குவாரில் நடைபெற்ற போட்டியில் ரஷ்யா மொத்தமாக 13 பதக்கங்களை மட்டுமே வென்று பதக்கப்பட்டியலில் 11வது இடத்தை மட்டுமே பெற்றிருந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. சுமார் 30 பில்லியன் பவுண்ட் செலவில் நடத்தப்பட்ட சோச்சி ஒலிம்பிக் போட்டியே இதுவரையில் மிகவும் செலவு செய்யப்பட்ட ஒலிம்பிக் போட்டியாக இருக்கின்றது. இந்த போட்டியில் 88 நாடுகளைச் சேர்ந்த 2800 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். அத்தோடு இந்த ஒலிம்பிக் போட்டியில் புதியதாக 12 விளையாட்டுகளும் இணைக்கப்பட்டன. இந்த போட்டியில் ஊக்கப்பொருள் சோதனை நடத்தப்பட்டதில் 6 பேர் சிக்கினர். மொத்தம் 2453 சோதனைகள் நடத்தப்பட்டன. 2018 அடுத்த ஒலிம்பிக் போட்டியை நடத்தவுள்ள தென்கொரியா சுமார் 7 பில்லியன் பவுண்ட்களை போட்டிக்காக செலவு செய்ய உள்ளது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை நடத்தவுள்ள 2வது ஆசிய நாடு தென்கொரியாகும். இதற்கு முன்னர் ஜப்பான் இந்த போட்டியை 2 முறை நடத்தியிருக்கின்றது. வங்கதேசத்தில் செவ்வாய்க்கிழமையன்று ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாக உள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்கின்றன. போட்டிகள் ஃபாத்துல்லா மற்றும் மிர்பூரில் உள்ள சர்வதேச அரங்கங்களில் நடைபெறவிருக்கின்றன. இதில் அனைத்து போட்டிகளுமே பகல் இரவு போட்டிகள்தான். முதல் போட்டியில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இப்போட்டியானது ஃபாத்துல்லாவில் நடைபெறுகின்றது. ஆசிய கோப்பைக்கான இறுதிப் போட்டியானது மார்ச் 8 மிர்பூரில் நடைபெறும். இந்த போட்டிக்கான ஏற்பாடு குறித்து ஆசிய கோப்பை போட்டிக்குழு தலைவரும் வங்கதேச அணியின் முன்னாள் கேப்டனுமான அமினுல் இஸ்லாம் புல்புல் கூறும்போது,
To 2014, Bangladesh Cricket Board using 2 international venues. One is in Narayanganj, Fathullah.
இந்த போட்டிகள் அனைத்துமே ஃபத்துல்லா மற்றும் மிர்பூரில் இருக்கின்ற சர்வதேச அரங்கத்தில் இடம்பெறுகின்றன. போட்டி நடைபெறும் அரங்குகளை பார்வையிட்டு தேவையான ஏற்பாடுகளை அனைத்தையும் நாங்கள் செய்து வருகின்றோம். வீரர்களின் பாதுகாப்பு, பொதுமக்களின் பாதுகாப்பு போன்றவற்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவை சிறப்பாக இருக்க தேவையான அனைத்து வகையிலான உதவிகளையும் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுள்ளோம். அரசாங்கமும் எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஏற்பாடுகளையும் செய்து தந்திருக்கின்றது என்றார் அவர். இதற்கிடையே காயம் காரணமாக இந்திய அணியின் கேப்டனான தோனி போட்டியிலிருந்து விலகியிருக்கின்றார்.
அவருக்கு பதிலாக விராட் கோஹ்லி கேப்டன் பதவியை ஏற்பார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோல வங்கதேச அணிக்கான ஆட்களை தேர்வு செய்யும் போது தன்னை ஆலோசிக்கவில்லை என்று வங்கதேச அணியின் கேப்டனான முஷிஃபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கின்றார்.
விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்கியவர் குமார் ராமலிங்கம். நேயர்களே, நீங்கள் bbctamil.com, ட்விட்டர், ஃபேஸ்புக் மூலமும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கின்றலாம். இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.